நமஸ்காரம். நம்முடைய தர்மத்தை கடைபிடிப்பது எப்படி, என்ன செய்ய வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும், இதெல்லாம் பல கேள்விகளும் பலரும் கேட்கிறார்கள். ஆனால் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், எப்படி இயற்கையோடு ஒட்டி வாழ்வது, அது இயலாது போல இருக்கிறதே, ஆனாலும் நம் தர்மத்தை எப்படி கடைபிடிப்பது, எல்லாரும் கிராமத்துக்கு திரும்பி போக முடியுமா, இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்பார்கள். அவரவர் வீட்டில் இருந்தபடிக்கே சிலதை செய்ய முடியும், ஆனால் செய்ய மறுக்கிறோம். இதெல்லாத்தையும் செய்ய தேவையில்லை, ஆனால் நம் தர்மத்தை கடைபிடிக்க வேறேதோ இருக்கிறது என்றே நம் மனம் தேடுகிறது. எதுவும் இல்லை, எளிதில் தொடங்கலாம். இதெல்லாம் போய் தர்மத்தை கடைபிடித்தலா என்று உங்களுக்கு தோணும். இந்த சின்ன சின்னதை பண்ண பண்ணத்தான் நம்மால் பெரிய தர்மங்களை கடைபிடிக்க முடியும். ஒரு சிலது இன்றைய காலத்தில் சமுதாய கண்ணோட்டத்தில் பண்ண முடியாது, ஒத்துக்கொள்கிறேன். எல்லார் வீட்டிலும் கிணறு இல்லை, அதனால் அந்த தண்ணீரை உபயோகப்படுத்துவது முடியாது. வீட்டுக்கு வீடு பசுமாடு இல்லை, அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் கோபூஜை பண்ண முடியாது. மாடு இல்லாதபடியாலே சட்டென்று சாணி கிடைப்பதில்லை, அதனால் அதை போட்டு எச்சில் சாப்பிட்டால் பிரட்டுவது முடியாது. இதெல்லாம் முடியாதவை, ஆனால் முடியக்கூடியவை இருக்கின்றன, அதை செய்கிறோமா? கீழே தரையில் உட்கார்ந்துதான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், மேஜை கண்டுபிடிப்பு வந்தது. அநேகமாக எல்லார் வீட்டிலும் மேஜை சாப்பாடு, அது தவிர்க்கக்கூடியது தானே. கிணறு என்றால் இல்லை தெரிகிறது, கிணறு இருந்தாலும் தண்ணீர் இருப்பது நம் கையில் இல்லை. ஆனால் மேசை போட்டு சாப்பிடுகிறோமா, கீழே உட்கார்ந்து சாப்பிடுகிறோமா என்பது நம் கையில் தான் இருக்கிறது, அதை யாரையும் கேட்க தேவையில்லை. எப்போதும் கைகால் அலம்புவது நம் கைகளில் தான் இருக்கிறது, கேட்க தேவையில்லை. கட்டிலில் படுக்காமல் தரையில் படுப்பது நம்மால் தான் முடியும், யாரும் தடுக்க முடியாது. வீட்டிலாவது வேஷ்டிதான் கட்டி கொண்டிருப்பது யாரையும் கேட்க வேண்டாம். நீங்கள் பதில் கேள்வி கேட்கலாம், இதிலெல்லாம் என்ன கிடைத்துவிட போகிறது, இதிலிருந்து ஆரம்பித்தாக வேண்டும். இன்னென்னதை சாப்பிட மாட்டேன், நம் கையில் இருக்கிறது. வாய் கொப்பளிப்பேன், எச்ச பண்ண மாட்டேன், இலை போட்டு சாப்பிடுவேன், தாராளமா நம்ம செய்யலாம். தட்டுல தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, இலை கிடைக்கிறது எல்லா இடத்துலையும், மார்க்கெட் இருக்கிறது, வாழை இலை கிடைக்கும், கிடைத்தால் அதை வாங்கி போடலாம். இல்லை, வாழை இலை நுனி இலை 5 ரூபாய் 10 ரூபாய் சொல்லுகிறார்கள், வசதி இல்லை, அது ஒத்துக்கொள்கிறேன். வசதி இருப்பவர்கள் கட்டிலோ சாப்பாட்டு மேஜைக்கோ அதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாமே. உடனே கேள்வி வரும், எங்களுக்கு வேண்டாம் என்றாலும் பிள்ளை பொண்கள் கேட்கிறார்கள், பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போகும்போது அவர்கள் அதை பார்த்து அது நம் வீட்டில் இல்லையான்னு கேட்கிறார்கள். எத்தனை பேர் நாம் அதை உபயோகப்படுத்தாமல் பிள்ளை பெண்களுக்காக மட்டும் வாங்கி வைத்தோம், அப்படியா? நாமே உபயோகப்படுத்தினோம், அதை பார்த்து விட்டுத்தான் அவர்கள் கேட்டார்கள். அப்படியே ஒருவேளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றாலும் நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அநேகமாக அவர்கள் கேட்க மாட்டார்கள். சரி, கேட்கட்டும், அவர்கள் அதை பயன்படுத்தினாலும் நாம பயன்படுத்தாமல் இருப்போம், செய்ய முடியுமே. ஓரளவு வயதாகிறது, கால் முடியவில்லை, கை முடியவில்லை, கட்டில் நாற்காலி, அதெல்லாம் ஒரு புறம். மற்றொருத்தரை பத்தி கண்டிப்பா பேச மாட்டேன். இன்னொரு குடும்பத்தை பத்தியோ வேற யாரை பத்தியோ நம் வீட்டில் பேச்சு இருக்காது, பேச மாட்டோம் என்று இருக்கலாமே. நிஜமா இதுக்கு யார் தடங்கலும் வராது. அது கூட ஊரோட ஒட்டி வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாரும் பேசுகிறார்களே, நானும் பேசியாக வேண்டும். தொலைபேசி எடுத்து மற்றொருத்தோடு பேச்சுவார்த்தை தொடங்கினால் எவ்வளவு நேரம் விஷயத்தை மட்டும் நம்மால் பேச முடியும்? 2 நிமிஷம், 3 நிமிஷங்கள், அதற்கு மேல் விஷயம் இருக்காது, யாரிடத்திலும் இல்லை. வேணுமானால் பெருமானை பத்தி பேசலாம், 300 மணி நேரமும் பேசலாம். ஆனால் எவ்வளவோ நேரம், அரை மணி, 1 மணி நேரம் கைபேசியில் பேசுகிறோம். இன்னும் கேட்டால், இப்படி நாம பேசுவது, இன்னொருத்தரை பத்தி வம்பு பேசுவதே நம் பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ பிடிக்காது. அவர்கள்தான் ஏன் இப்படி பேசுகிறாய்னு கேட்பார்கள். அப்ப மட்டும் பிள்ளை பொண்ணுக்கு பிடித்ததை நாம் செய்வதில்லையே. இன்னைக்கு எந்த பிள்ளையோ பொண்ணோ காலேஜ் போபவர்கள் சீரியல் பார்ப்பதில்லை, யாரும் பார்ப்பதில்லை. அவர்கள் ஏதோ கைபேசியில் பார்த்துக் கொள்கிறார்கள், ஆனால் நாம் தான் பார்க்கிறோம். அதனால் எங்கெங்கு நமக்கு கொஞ்சம் வசதி, சரீர சுகம் என்று இருக்கிறதோ அதற்கு தந்து அவரவர் சொல்லுவதை சௌக்கியமாக எடுத்துக்கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சாப்பிடுவது, உட்காருவது, தூங்குவது, என்ன சாப்பிடுகிறோம், என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், இதில் ஒவ்வொன்றுமே நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியவை இருக்கின்றன. சின்ன இடத்தில் தான் இருக்கிறோம், அதனால் எல்லாரும் தள்ளி தள்ளி இருக்க முடியாது. ஆச்சார புடவையோ வேஷ்டியோ உணர்த்துவதற்கெல்லாம் என் வீட்டில் இடமில்லை. அப்படி எது இயலாமையால் நடக்கிறதோ அதை நான் சொல்லவில்லை. ஆனால் இயன்று நாம பண்ணாமல் இருப்பது நிறைய இருக்கின்றன. இதை போல இருக்கிறது ஆரம்பித்தால் கூட ஹிந்து தர்மம் ரட்சிக்கப்படும். இதை விடுத்து எங்கோ ஹிந்து தர்மத்தை தேடுகிறோம், அதை காப்பாற்றிவிடப் போகிறோம் என்றால் இங்கிருந்து தொடங்கினால்தான் அதை காப்பாற்ற முடியும். யாரேனும் உங்களிடத்தில் இதுக்கும் இந்து தர்மத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொன்னால் அறியாமல் சொல்லுகிறார்கள். சனாதன தர்மத்தின் அடிப்படை புத்தகங்களை வாசிக்காமல் சொல்லுகிறார்கள். இந்த சின்ன சின்ன விஷயத்திலிருந்துதான் தொடங்கியாக வேண்டும். அப்போதுதான் நாம் உடல் வேறு, ஆத்மா வேறு, உடல் சுகத்துக்காக இல்லை, ஆத்ம சுகத்துக்காக இருக்கிறோங்கிற உண்மை புரியும். அது புரிய புரியத்தான் வியாதிகளை பக்குவமாக எடுத்துக்கொள்வோம். அப்பதான் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிப்போம். என்ன ஆகிவிட போகிறது அப்படிங்கிற எண்ணம் அப்போதுதான் நமக்கு வர ஆரம்பிக்கும். இன்னும் வேகமாக, உற்சாகமாக உழைக்கவும் ஆரம்பிப்போம். கூடவே மற்றொன்றும் சொல்லுகிறேன். இப்போதே சுமார் 55-60 வயசு ஆகி கீழே படுக்க முடியாது, தரையில் உட்கார்ந்து சாப்பிட முடியாது என்றெல்லாம் ஆகியிருக்கும். இது ஒவ்வொன்றும் நமக்காக வரவழைத்துக் கொண்டவை. இப்போது 35 வயதாக இருப்பவர்களாவது கண்டிப்பா கடைபிடிக்க தொடங்கும். ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் வரும்போது நம் உடல் அதற்கு பழகி கொள்ளும். திரும்ப அதை ரிவர்ஸ் பண்ணுவதே நடக்காது, திரும்ப வர முடியாது. கையால் பாத்திரம் தேய்க்காமல் பழகிவிட்டால் 10 வருஷம் பழகினால் திரும்புவது கடினம். நாற்காலியிலே உட்கார்ந்து பழகிவிட்டால் கீழே உட்கார வராது. இதைப்போல் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக கண்டுபிடிப்பு வரும்போது அதற்கு உடல் பழகிவிடுகிறது. இனிமேல் எந்த கண்டுபிடிப்பு வரும்போதும் இது கண்டிப்பா நமக்கு தேவையா, இதை உபயோகப்படுத்த வேண்டுமா, அல்லது இப்படியே உடல் சொன்னது கேட்கிறதே, இப்படியே இருந்து விட்டால் என்ன என்று தர்மத்தில் விருப்பம் இருப்பவர்கள் யோசித்து பார்க்கவும். கொஞ்ச நாள் பயன்படுத்தி விட்டு திரும்ப வரலாம் என்று மனக்கோட்டையே கட்ட வேண்டாம், அது உடல் பண்ண விடாது. ஆரம்பிப்பதற்கு முன், பழகத் தொடங்குவதற்கு முன் சிந்தித்து பார்க்கவும். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையோ மற்றதையோ அடியேன் வேண்டாம் என்று இங்கு சொல்ல வரவில்லை. அது நமக்கு வேணுமா என்று பார்த்து கொள்க என்று மட்டுமே கூறுகிறேன். இது எல்லாத்துக்குமே நம் தர்மத்தில் தினமும் எப்படி நடக்க வேணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது பண்ணுவோம். பூஜிப்பது மட்டுமே தர்மம் அல்ல, வேறு என்னென்னமோ பாசுரங்களை, வேதத்தை அதெல்லாம் சந்தை சொன்னேன், மனப்பாடம் செய்தேன், அது மட்டும் தர்மம் அல்ல. பேச்சு, நினைவு, செயல், இந்த மூணிலும் எது அடிப்படையோ அதை தொடங்குவதே சிறந்த தர்மம்.